வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. மார்க்கில் இனச்செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 18-22 வரை. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பிருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிச்சலும் பெரிதாகும். அதுபோலவே பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகள் வெடிக்கச் செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாலாகும். புதிய மது புது தோற்பைகளுக்குள்ளே ஏற்றது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நோன்பு பற்றிய ஒரு விவாதத்தை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆப்பிரிக்காவிலே அருள் சகோதரி ரெனால்டோ என்கின்ற நபர் பணி செய்து கொண்டிருக்கிறார். அந்த பணியின் போது கன்னிமரியால் அவருக்கு காட்சி தரக்கூடியவராக இருக்கிறார். காட்சி தந்து 5 காரியங்களை நாம் செய்கிற போது நாம் தீமையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய மக்களாக, தீமையை எதிர்க்கக்கூடிய மக்களாக நாம் மாற முடியும் என்று சொல்லி 5 காரியங்களை அந்த கன்னிமரி அந்த அருள் சகோதரிக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். 1 நோன்பு, 2 ஜபம், 3 விபிலியம், 4 பாவசங்கீர்த்தனம், 5 நற்கருணை என்று சொல்லி அந்த காட்சியிலே 5 காரியங்களை விளக்கக்கூடியவராக அந்த ஒரு காட்சியை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார்கள். இந்த காட்சியின் முடிவிலே கன்னிமரியால் சொல்வது, இதற்கெல்லாம் முதன்மையாக இருக்கக்கூடியது நோன்பு. நாம் நோன்பிருந்து ஜெபிக்கிற போது இறைவனுடைய அருளை நிறைவாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம், கடவுளோடு நாம் இணையக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த நிகழ்வை அந்த அருள் சகோதரி தன்னுடைய ஒரு வரலாற்றிலே குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். தி கேட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், அதாவது கத்தோலிக்கர்களுடைய மறைக்கல்வி நூலிலே 1387 வசனம் இவ்வாறு கூறுகிறது. நற்கருணை நாம் பெறுவதற்கு முன்பாக முன் தயாரிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். நாம் நற்கருணை பெறுவதற்கு 1 முன்பாக நோன்பிருந்து உபவாசம் இருந்து ஜெபித்து நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தோலிக்க திருச்சபை மறைக்கல்வி நூலிலே குறிப்பிட்டு சொல்கிறது. அது மட்டுமல்ல, விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம் மத்திய நச்சதி அதிகாரம் 6 18-22 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது ஜபம், நோன்பு, உதவி செய்தல் என்பது மிகவும் முக்கியமான காரியங்களாக இருக்க வேண்டும். ஜபமும் நோன்பும் உதவி செய்தலும் 3 காரியங்களும் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வெள்ளி வேடமாக அல்ல, மாறாக உள்ளார்ந்த அர்த்தத்தோடு நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விவிலியம் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. உளவியலாளர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை நோன்பை பற்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நோன்பு நம்மை நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நோன்பு நமக்கு நல்ல உடல் சுகத்தையும் உடல் வளத்தையும் மன தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உடல் இந்த நோன்பு என்பது நமக்கு ஞாபக சக்தியையும் ஒரு விழிப்புணர்வையும் உடலில் ஒரு துணிவையும் வந்து தரக்கூடியதாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி உளவியலாளர்கள் நமக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி நோன்பை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள், பல்வேறு விதமான சிந்தனைகள் நமக்கு பல்வேறு இடங்களில் இருந்து தரப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு மதமும் கோட்பாடுகளும் இந்த நோன்பை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எல்லா மதங்களிலும் இந்த நோன்பு முக்கியத்துவம் படக்கூடியதாக இருக்கிறது. யூதர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, அது இந்து மக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, புத்த மதராக புத்த மதத்தினராக இருந்தாலும் சரி, எல்லா மதத்தினருக்கும் இந்த நோன்பு என்பது மிகப்பெரிய முக்கியமான ஒரு கடமையாக தரப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த நற்செய்தியிலே நாம் அழகாக பார்க்கிறோம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயர்களும் இந்த இரண்டு நபர்களும் நோன்பு இருக்கக்கூடிய நிகழ்வை முதலில் நற்செய்தியாளர் சுட்டி காட்டிவிட்டு இவர்களுள் சிலர் இயேசுவிடத்திலே வந்து யோவானுடைய சீடர்களும் பரிசேயர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் மட்டும் ஏன் நோன்பு இருக்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வியை இயேசுவிடத்தை எடுத்துரைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதனுடைய பின்புலத்தை நாம் அறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யோவானுடைய சீடர்கள், நற்செய்தி நூல் நமக்கு சுட்டி காட்டுகிறது, யோவானுடைய சீடர்கள் யோவான் சிறைக்கு அடைக்கப்பட்ட பிறகு அவர்கள் நோன்பிருந்து தன்னுடைய தலைவருக்காக அவர் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பரிசேயர்கள் எதற்காக நோன்பிருந்தார்கள் என்றால் தன்னுடைய சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும், சட்டங்களுக்கான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சட்டங்களின் முன் நின்று அவர்கள் நோன்பிருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்கள் இரண்டு பேருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. பரிசேயர்கள் நோன்பு என்பதை ஒரு கடமையாக, ஒரு சட்டமாக பார்த்து பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த யோவானுடைய சீடர்கள் என்பவர்கள் இவர்கள் தன்னுடைய தலைவருக்காக என்று சொல்லி அவர்கள் நோன்பிருந்து ஜபிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த இரண்டு நபர்களும் வேறுபட்ட கருத்தை கொண்டவர்கள், இவர் இரண்டு நபர்களும் வேறுபட்ட சிந்தனைகளை கொண்டவர்கள். இயேசுவிடத்திலே ஒரே மனதாக சேர்ந்து வந்து இயேசுவிடத்திலே உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இங்கு இயேசு நோன்புக்கு எதிரான ஒரு சிந்தனையை சொல்லவில்லை. அவர் நோன்புக்கு எதிரானவரும் அல்ல, மாறாக நமக்கு நன்றாக நச்செய்தி சுட்டி காட்டுகிறது. மத்தேயு நச்செய்தி அதிகாரம் 4:2 நாம் வாசிக்கின்றோம், 40 நாட்கள் இரவும் பகலும் இயேசு நோன்பிருந்து ஜபிக்கக்கூடியவராக இருந்தார் பாலைவனத்திலே என்று சொல்லி நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்போது இயேசு நோன்பு இருப்பதற்கான ஒரு எதிரான ஒரு சிந்தனையை இவர்களுக்கு தரவில்லை, மாறாக இவர்களுக்கு பாடம் புகட்டும் விதமாக பழையது புதியது என்கின்ற ஒரு சிந்தனையை அவர்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அதை தான் மூன்று விதமான ஒரு உவமைகள் வழியாக அவர்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். முதலாவதாக அவர் சுட்டி காட்டக்கூடியது திருமண உவமை. திருமணத்தின் போது மணமகனோ மணமகளோ எந்த விதத்திலும் சோர்ந்திருப்பதில்லை, அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் நிறைவை காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சுட்டி காட்டிவிட்டு அவர் சொல்கிறார் இரண்டு விதமான உவமைகளை அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். ஒன்று பழைய துணி, புதிய துணி. நாம் ஒரு பழைய துணியை புதிய துணியோடு சேர்த்து தைப்பதில்லை. ஒரு புதிய துணி வாங்கினால் நாம் புதிதாக உடை அடைந்து கொள்வோம், அதில் பழைய துணியை நாம் இணைத்து தைப்பதில்லை. அப்படி தைத்தால் அந்த பழைய துணியும் புதிய துணியும் இணைந்து தைக்கின்ற போது அது வீணாக போய்விடும். அதை தான் இயேசு அழகாக பழையது புதியது என்று சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதே போல்தான் திராட்சை ரசமும், பழைய ரசத்தை புதிய ரசத்தோடு இணைத்து வைப்பதில்லை, இணைத்து வைத்தால் இரண்டும் வீணாகி போய்விடும் என்கின்ற ஒரு சிந்தனையை அவர் சுட்டி காட்டுவது என்பது பழையது புதியது என்பது இந்த பரிசெயர்கள் தங்களுடைய வாழ்வில் சட்டங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், சட்டங்களுக்கான ஒரு வாழ்வை அவர்கள் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசுடைய சட்டம் என்பது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய சட்டமாக இருக்கிறது, அன்பை மையப்படுத்தியக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது. அதை தான் புதியது பழையது என்பதை பிரித்து காட்டக்கூடியவராக இருக்கிறார். இயேசு பழையதை எதிர்க்கவில்லை, மாறாக புதிய வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த பரிசேயர்களும் இந்த சதுசேயர்களும் சட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சட்டங்களுக்காக மட்டுமே நோன்பு என்கின்ற ஒரு மனப்பான்மையோடு அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு வெள்ளி வேடத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக தங்களுடைய வாழ்வில் வெள்ளி வேடத்தை முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் வெள்ளி வேடத்திற்கான ஒரு செயல்பாடாக இந்த நோன்பு இருக்கிறது. ஆனால் இயேசு அவர்களுக்கு சொல்கிறார், அன்பின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வு அமையக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி அன்பின் அடிப்படையில் நாம் வாழ்கிற போது நாம் புதிய ஒரு மாற்றத்தை நம்மில் ஏற்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு சித்தத்தை தான் நமக்கு எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார். இதை தான் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் அழகாக சொல்கிறார், நாம் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு நம்முடைய வழிபாடு முறைகளிலும் சரி, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலும் சரி, நம்முடைய பல்வேறு விதமான எடுத்துக்காட்டுகளிலும் சரி, நாம் ஒரு புதிய மாற்றத்திற்கான அழைப்பு பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாம் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இயேசு அதை தான் நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்துவினுடைய இயல்பை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 2:16 அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறது, கிறிஸ்துவின் மனநிலையை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய மனநிலை எப்படி பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்வு என்பது ஒரு சட்டங்களுக்காக அல்லது கடமைக்காக என்கின்ற ஒரு வாழ்வாக இல்லாமல் கடவுளுக்கான ஒரு வாழ்வாக மாறக்கூடியதாக இருக்க வேண்டும். இதைதான் நமக்கு பல்வேறு விதமான எடுத்துக்காட்டான ஒரு செயல்பாடுகளோடு இரண்டாம் வத்திக்கான் சங்கம் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவில் அடிப்படையாக கிறிஸ்துவனுடைய மனநிலையில் மாறக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு வீட்டிற்கு சென்றிருந்த போது அந்த வீட்டிலே வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை அந்த வீட்டிலே அவர்கள் எப்போதுமே கறி சாப்பிடுவதில்லை. ஆனால் அன்று மிகவும் விசேஷமான ஒரு நாள், அவர்கள் அந்த வீட்டிலே கறி எடுத்திருந்தார்கள். கறி எடுத்து நன்கு சமைத்து வைத்திருந்தார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், ஃபாதர், இன்றைக்கி வந்து விசேஷமான நாள், அதனால் நாங்கள் முதல் வெள்ளிக்கிழமையெல்லாம் தூக்கி போட்டுட்டோம், இன்றைக்கி வந்து நாங்கள் சமைச்சு நல்லா சாப்பிட்லான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ என் கூட இருந்த இன்னொரு சாமியார் சொன்னார், அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கடமைக்கான ஒரு வழிபாடாக தான் இந்த செயல்பாடை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். அதுபோல் தான் நம்முடைய வாழ்வு என்பது பல நேரங்களிலே கடமைக்கான ஒரு செயல்பாடாக அல்லது கடவுளே நான் இதை செய்கிறேன், இதற்காக நான் இந்த நோம்பு இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்வு கடமைக்கான ஒரு வாழ்வாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அதை தான் இன்றைய வாழ்வு நமக்கு, இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. பழைய வாழ்வு அல்ல, நாம் புதிய வாழ்வு கலைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த புதிய வாழ்வு என்பது கிறிஸ்துவனுடைய மனநிலையை கொண்டிருக்கக்கூடிய வாழ்வாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு மனநிலை? அதை தான் அழகாக 1 கொரிந்தியர் 2:10-12 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது, இவ்வுலக எண்ணங்கள் போல அல்ல, இவ்வுலக மனப்பான்மை போன்றது அல்ல நம்முடைய எண்ணங்கள், மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாம் இந்த உலக போக்கில் வாழாமல் கடவுளுடைய தூய ஆவியின் அருளை பெறக்கூடிய மக்களாக, இந்த உலக எண்ணங்களில் அல்ல இல்லாமல் நாம் தூய ஆவியின் அருளை பெற்று அதன் கனிகள் வழியாக நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொள்கிற போது நாம் கிறிஸ்துவின் மனநிலையில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த கிறிஸ்துவின் மனநிலையை நாம் பெறுகிற போது கிறிஸ்துவாக நாம் மறு கிறிஸ்துவலாக நாம் மாறி நம்முடைய வாழ்வை மாற்றத்திற்கான ஒரு பாதைக்கு, புதிய வாழ்வுக்கான பாதைக்கு, அன்பின் பாதைக்கு நாம் அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் இந்த நச்சு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. புதிய வாழ்வுக்கான, கடவுளுக்கான ஒரு வாழ்வை நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டி இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். சகோதர சகோதரிகள், நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல தந்தையா, இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எப்போதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்போதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்ச்சிகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய அருளை பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோ ஒருமிதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம்
நம் இறைவனாகிய ஆண்டவரே,